பிபிலிய தேடல் உவமைகள் ஓர் அறிமுகம் பகுதி 4.
எனதருமை அன்புள்ளங்களே, கதைகளோடு தொடர்புடைய 3 எண்ணங்களை முதலில் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். குழந்தைகளும் கதைகளும், ஊடகத்துறையில் கதைகளின் முக்கியத்துவம், கதைகளுக்கு உள்ள குணப்படுத்தும் ஆற்றல் என்பன இந்த 3 எண்ணங்கள். அன்பு இதயங்களே, குழந்தைகளுக்கு கதை சொல்லிய அனுபவம் உங்களுக்கு உண்டா? நான் குழந்தைகளுக்கு அதிகம் கதை சொல்லியதில்லை என்றாலும் அவர்களுக்கு மற்றவர்கள் கதை சொல்வதை கூர்ந்து கவனித்திருக்கின்றேன். கதை என்று சொன்னதும் அந்த குழந்தைகள் மத்தியில் தோன்றும் ஆர்வம், கதையை கேட்கும் நேரத்தில் அதில் முற்றிலும் ஆழ்ந்துவிடும் குழந்தைகளின் ஈடுபாடு பார்க்க அழகானதொரு காட்சி. அந்த நேரத்தில் வேறு இடையூறுகள் வந்தால் குழந்தைகளுக்கு ஏகப்பட்ட எரிச்சலும் கோபமும் வருவதையும் நான் பார்த்து ரசித்திருக்கின்றேன். கதைகள் மீது குழந்தைகளுக்கு உள்ள ஈர்ப்பினால்தானோ என்னவோ உலகின் பல நாடுகளில் குழந்தைகளுக்கென கதைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. 2வது எண்ணம், ஊடக உலகில் கதைகளுக்குள்ள சிறப்பான இடம். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளையும் செய்திகளையும் குறிப்பிட ஊடகத்துறையில் பணிபுரிவோர் கதை என்ற வார்த்தையையே அதிகம் பயன்படுத்துகின்றனர். ஆங்கில ஊடகங்களில் இந்த வார்த்தையின் பயன்பாடு அதிகம் உண்டு. அடிப்படையில் அன்பர்களே, செய்திகளும் நாட்டு நடப்பும் கதை வடிவில் அமைவதையே ஊடகத்துறையினர் அதிகம் விரும்புகின்றனர். இதற்கு 2 காரணங்களை நாம் கூறலாம். குழந்தை பருவம் முதல் கதைகள் மீது நாம் கொண்டுள்ள ஈடுபாட்டிலிருந்து நாம் விடுபடுவதில்லை என்பது முதல் காரணம். மனிதகுலம் வகுத்துள்ள மதம், மொழி, கலாச்சாரம் என்ற பல எல்லைகளை தாண்டி விரைவில் பரவக்கூடிய சக்தி பெற்றவை கதைகள் என்ற நம்முடைய நம்பிக்கை 2வது காரணம். அன்பு நெஞ்சங்களே, ஆர்வத்தை தூண்டும் ஆற்றல் மட்டுமல்ல, குணப்படுத்தும் ஆற்றலும் கதைகளுக்கு உண்டு என்பது பரவலான கருத்து. இசை, நாடகம், நடனம், ஓவியம் போன்ற கலைப்படைப்புகள் வழியாக தெரப்பி எனப்படும் குணமளிக்கும் வழிமுறைகள் உள்ளது போல், கதைகள் வழியாக ஸ்டோரி தெரப்பி அல்லது நேரட்டிவ் தெரப்பி எனப்படும் குணப்படுத்தும் வழிமுறையும் உள்ளது. இது நமது 3வது எண்ணம். கதைகளுக்குள்ள சக்தியை பற்றிய இந்த 3 எண்ணங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு ஒரு காரணம் உண்டு அன்பர்களே. இயேசு ஏன் உவமைகளில் பேசினார் என்ற கேள்விக்கு சென்ற வாரம் நாம் பதில் தேட ஆரம்பித்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த 3 எண்ணங்களை இங்கு நான் பதிவு செய்துள்ளேன். அன்பு நெஞ்சங்களே, கதைகள் நம்முள் உருவாக்கும் ஈடுபாடு, கதைகள் எல்லைகளை கடந்து விரைவாக பரவக்கூடிய தன்மை, கதைகளுக்கு உள்ள குணப்படுத்தும் ஆற்றல் என்ற பல்வேறு காரணங்களால் இயேசு கதைகளை உவமைகளை பயன்படுத்தினார் என்று சொல்ல முடியும். தன் தொடுதலாலும் வார்த்தைகளாலும் இயேசு மக்களை குணமாக்கினார் என்பதை நாம் அறிவோம். அவரது உவமைகள் வழியாகவும் அவர் நிச்சயம் 1000 மக்களை அவர்களது மனக்காயங்களிலிருந்து குணமாக்கியிருப்பார் என்று நாம் நம்பலாம். இவை அனைத்தையும் விட இயேசு ஏன் உவமைகள் வழியே கற்பித்தார் என்பதை புரிந்து கொள்ள புகழ்பெற்ற ஆன்மீக வழிகாட்டி ஆந்தனி டிமெல்லோவின் 1 Minute Wisdom என்ற நூலில் காணப்படும் எளியதொரு கதை நமக்கு உதவியாக இருக்கும்.
குரு எப்போதும் கதைகளையே கூறி வந்தார். அவர் கூறிய கதைகள் சீடர்களுக்கு பிடித்திருந்தன. இருந்தாலும் இன்னும் ஆழமான உண்மைகளை தங்கள் குரு கற்றுத்தர வேண்டும் என்று சீடர்கள் கேட்க ஆரம்பித்தனர். அவர்கள் என்னதான் வற்புறுத்தி கேட்டாலும் குரு சொன்ன ஒரே பதில் இதுதான், மனிதர்களுக்கும் உண்மைக்கும் இடையே உள்ள சுருக்கமான வழி கதையே. இதை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை.
அன்பு இதயங்களே, நமக்கும் உண்மைக்கும், நமக்கும் உண்மை கடவுளுக்கும் இடையே உள்ள சுருக்கமான வழி கதைகளே என்று இயேசு உணர்ந்ததால் அவர் உவமைகள் வழியே அந்த இறைவனை உலகிற்கு கொண்டு வந்தார். இயேசு ஏன் உவமைகளில் பேசினார் என்பதற்கு மற்றொரு காரணம் கதைகளுக்கு உள்ள ஆயுள்காலம். வெறும் தகவல்களாக, செய்திகளாக நம்மை அடையும் உண்மைகளின் ஆயுள்காலம் குறைவானதே. இதே உண்மைகள் கதை வடிவில் வெளிவரும்போது அவை நீண்டகாலம் வாழும். இதோ சில எடுத்துக்காட்டுகள். ஆண்டு டிசம்பர் 26 இந்திய பெருங்கடலில் உருவான சுனாமியை பற்றிய பல தகவல்களை நாம் தற்போது மறந்திருக்கலாம். அந்த சுனாமியை உருவாக்கிய நிலநடுக்கத்தின் சக்தி ரிக்டர் அளவில் எவ்வளவு என்ற புள்ளி விவரம். அந்த ஆழி பேரலையில் இறந்தோரின் எண்ணிக்கை, அதனால் ஏற்பட்ட மொத்த பொருள் சேதம் என்ற பல தகவல்களை நாம் தற்போது மறந்திருக்கலாம். ஒருவேளை இன்னும் 50 ஆண்டுகள் சென்று இந்த சுனாமி ஏற்பட்ட அந்த குறிப்பிட்ட நாளும் மறந்து போகலாம். ஆனால் அன்புள்ளங்களே, அந்த சுனாமியுடன் தொடர்பான கதைகள் பல இன்னும் உலகை வலம் வருகின்றன.
நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த பரமேஸ்வரன் தன் பிறந்த நாளை கொண்டாட குடும்பத்தோடு கடற்கரைக்கு சென்றார். அப்போது வந்த ஆழி பேரலையில் அவரும் அவர் மனைவி சூடாமணியும் தங்கள் 3 குழந்தைகளையும் இழந்தனர். ஆனால் அவர்கள் உருவாக்கிய ஓர் இல்லத்தில் 16 சிறுவர் சிறுமியர் இப்போது வளர்ந்து வருகின்றனர். இவர்கள் அனைவரும் சுனாமியில் தங்கள் பெற்றோரை இழந்தவர்கள்.
நாம் செய்தித்தாள்களில் வாசித்த இந்த கதை அதே செய்தித்தாள்களில் வெளியான பல தகவல்களை விட அதிக நாள் வாழ்ந்து வருகின்றது. இதோ மற்றொரு எடுத்துக்காட்டு. சென்ற மாதம் வெளியான ஒரு ஹாலிவுட் திரைப்படம் தி இம்பாசிபிள். கிறிஸ்மஸ் விடுமுறைக்காக தாய்லாந்து சென்ற மரியா பெலோன் என்ற மருத்துவரின் குடும்பம் அதே ஆசிய சுனாமியில் சிக்கி பிரிந்து போய் பின்னர் மீண்டும் ஒன்றிணையும் ஓர் உண்மை கதை இது. இந்த திரைப்படத்தின் ட்ரெய்லரில் வரும் ஓர் அழகிய வரி இதோ: Nothing is more powerful than the human spirit. மனித உள்ளத்தை விட சக்தி வாய்ந்தது எதுவுமே இல்லை என்பதையே இந்த உண்மை கதை விளக்குகின்றது. அன்பு இதயங்களே, இந்த குடும்பத்தின் கதையும் இன்னும் 1 சில ஆண்டுகளாவது வாழும் என்பது உறுதி. எனதருமை அன்புள்ளங்களே, 2004 டிசம்பர் 26 நிகழ்ந்த ஆசிய சுனாமியின் போது வெளியான பல தகவல்களை நாம் மறந்திருக்கலாம். அதேபோல் 2011 மார்ச் 11 ஜப்பானில் ஏற்பட்ட சுனாமியோடு தொடர்புள்ள பல தகவல்களை நாம் மறந்திருக்கலாம். ஆனால் இந்த இரு இயற்கை பேரழிவுகளோடு தொடர்புள்ள பல கதைகள் நம்மை மீண்டும் மீண்டும் வந்து சேருகின்றன. இக்கதைகளில் இடம்பெற்றவர்களின் பெயர்களும் காலப்போக்கில் மறக்கப்படலாம். அன்பு இதயங்களே, ஊர், பெயர், காலம் என்ற பல தகவல் பதிவுகளையும் தாண்டி ஒரு நிகழ்வு வாழும்போது அந்த கதையை உவமை என்று நாம் சொல்லலாம். இயேசு கூறிய கதைகளிலும் பெயர்கள் பதிவு செய்யப்படவில்லை. இயேசு கூறிய அத்தனை உவமைகளிலும் லூக்கா நற்செய்தி 16 கூறப்பட்டுள்ள ஏழை லாசரும் பணக்காரரும் என்ற ஒரே ஓர் உவமையில் மட்டும் இயேசு அந்த ஏழைக்கு லாசர் என்று பெயர் குறிப்பிட்டுள்ளார். மற்ற உவமைகள் அனைத்திலும் தந்தை, இளைய மகன், மூத்த மகன், அரசன், ஒருவர், இருவர் என்று மட்டுமே குறிப்புகள் உள்ளன. எனவேதான் இந்த உவமைகள் காலங்களை, கலாச்சாரங்களை, நாடுகளின் எல்லைகளை, மொழிகளை தாண்டி இன்னும் நம்முடன் பயணிக்கின்றன. இக்கதைகளெல்லாம் வாழும் வரைக்கும் நம் மத்தியில் நம்பிக்கையும் நல்லெண்ணங்களும் வாழும் என்பதும் உறுதி. அன்பு இதயங்களே, ஜான் ஷியா என்ற சிந்தனையாளர் கடவுளின் கதைகள், தி ஸ்டோரிஸ் ஆஃப் காட் என்ற பிரபலமான நூலில் எழுதியுள்ள எண்ணம் சிந்திக்கக்கூடியது.
மனித சக்தியின் எல்லைகளை நாம் அடையும் போது, நமது நன்னறி கோட்பாடுகள் கேள்விக்குறியாகும் போது, நாம் தனிப்பட்ட ஒரு மனித முயற்சியை மேற்கொள்கின்றோம். அதாவது, நாம் சுற்றி அமர்ந்து கடவுளை பற்றிய கதைகள் சொல்கின்றோம். இக்கதைகள் வழியே நம் அச்சங்களை களையவும் நம்பிக்கையை உயர்த்தி பிடிக்கவும் முயல்கின்றோம்.
நெஞ்சே நெஞ்சே இறைவனை போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு.
அன்பு நெஞ்சங்களே, காலம் காலமாக மனிதகுலத்தை பயனுள்ள வகையில் பண்படுத்தி வந்துள்ள கதைகளின் சக்தியை பற்றி மேத்யூ ஃபாக்ஸ் என்ற எழுத்தாளர் கூறியுள்ள கருத்துக்களோடு நமது இன்றைய தேடலை நாம் நிறைவு செய்வோம்.
கதை சொல்வதில் உள்ள சக்தி என்ற பாடத்தை தொழில் புரட்சிக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த மக்களிடமிருந்து நாம் பயில முடியும். பழங்குடியினரிடையே இருந்த கல்வி முறையில் கதைகள் முக்கிய இடம் பெற்றன. செல்டிக் என்ற பழங்குடியினர் சமுதாயத்தில் கவிஞர்கள் மட்டுமே ஆசிரியர்களாக பணியாற்ற வேண்டும் என்ற விதி எழுதப்படாத பாரம்பரியமாக இருந்தது. ஏன் மனித இதயத்தின் வழியாகச் செல்லாத அறிவு ஆபத்தானது. அது உண்மையான ஞானமாக இருக்க முடியாது. இதயத்தை தொடாமல் அறிவுத்திறனை மட்டும் வளர்த்து கொள்ளும் இளையோரின் வாழ்வு மூச்சடைத்து போகும். நாம் வாழும் இன்றைய உலகில் கவிஞர்களும் கதை சொல்பவர்களும் நமது கல்வி முறைக்கு பொறுப்பாளர்களாக இருந்தால் எத்தனை சீரான மாற்றங்கள் உருவாகும்.
ஒரு கவிஞராக கதை சொல்பவராக விளங்கிய இயேசு தன் ஓமைகள் வழியே நமக்கு கல்வி புகட்டிச் சென்றுள்ளார். அவர் சொன்ன ஓமைகள் வழியே நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்பதை தொடர்ந்து தேடுவோம்.
அன்பழகும் அறிவழகும் அவர் தரும் ஆசையே, ஊற்றழகும் உயிரழகும் இறைவனின் ஆட்சியே. அன்பழகும் அறிவழகும் அவர் தரும் ஆசையே, ஊற்றழகும் உயிரழகும் இறைவனின் ஆட்சியே. தாங்கிடும் தாயாய் தன்னை தந்தார். நன்றி சொல் நெஞ்சே இறை தந்த நல்ல வாழ்வுக்கு, நன்றி சொல் நெஞ்சே இறை தந்த நல்ல வாழ்வுக்கு.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.